ஜனாதிபதியினுடைய இந்த உரையில் கூறப்பட்டிருக்கின்ற விடயம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையை கடுமையாக விமர்சிக்கின்ற விடயம் இலங்கை வெளிவகார கொள்கை போக்கின் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இலங்கைக்கு எதிரான அல்லது இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் பிரச்சனை சபையில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதற்கு எதிரான ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. அதன் கருத்து அதனை பூரணமாக நிராகரிப்பது அல்ல, மாறாக உள்ளார்ந்த ரீதியாக அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய விடயங்கள் சிலவற்றில் அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது, அதனுடைய ஆயுள் விஸ்தரிக்கப்பட்டது போன்ற நடவடிக்கைகள், மனித உரிமைகள் சபையினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாக பார்க்கப்பட வேண்டும். ஆகவே மனித உரிமைகள் சபையை எதிர்க்கின்ற அதே சமயம், அதனை கண்டிக்கின்ற அதே சமயம், உள்ளூர் ரீதியாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற ஒரு தந்திரோபாயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்கின்றது. அந்த தந்திரோபாயத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த உரை பார்க்கப்பட வேண்டும்.
இவருடைய இந்த உரையை அல்லது இந்த ஐநாவின் ஒரு அமைப்பின் மீதான இந்த கடுமையான விமர்சனத்தை ஐநா அல்லது அதனை சார்ந்த நாடுகள் எப்படி பார்க்கும்?
இது ஒரு பாரிய பிரச்சனைக்கு உரிய ஒரு விடயமாக இருக்க போவது இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. ஏனெனில் இந்த உரைகளும் இந்த ஐநா சபை அமர்வுகளும் சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கைகள் மட்டுமே ஆகும். யதார்த்தமான அர்த்தமுடைய நடவடிக்கைகள் வேறு மட்டங்களில் இடம்பெற்று வருகின்றன. ஆகவே ஒன்று, இலங்கை அரசாங்கம் இதே விதமான கருத்துக்களையும் இதே விதமான கண்டனங்களையும் இதற்கு முன்னரும் பலகாலம் கூறி வந்திருக்கின்றது. அதன் காரணமாக இது ஒரு பெரிய புதிய பிரச்சனையாக பார்க்கப்பட போவது இல்லை. அதற்கு புறம்பாக ஐநாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை ராஜபக்சவுக்கு புறம்பாக ஏனைய சில தலைவர்களும் அதே போக்கிலான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனை அல்ல. உண்மையான பிரச்சனைகள் மனித உரிமைகள் சபையிலும் அதற்கு எதிர் நடவடிக்கையாக அல்லது அதனுடைய பிரதிபலிப்பாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்கின்றது என்பதை பொறுத்தும் அமையும் என்று நான் நினைக்கின்றேன்.
குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ஐநாவுக்கு எதிரான அல்லது ஐநாவின் ஒரு அமைப்புக்கு எதிரான ஒரு உரையை ஐநாவிலே நடத்துவதன் மூலம் இலங்கை அதிபர் எதனை சாதிக்க விளைகின்றார் அல்லது எதற்கு முயற்சிக்கின்றார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
நிச்சயமான ஒரு பயன்பாடு உள்ளூர் ரீதியாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்தையும் மேற்கு நாடுகளையும் எதிர்த்து நிற்கின்றது என்கின்ற அந்த தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்ற செயல்முறையில் இது இன்னொரு படிக்கல்லாக அல்லது இன்னொரு நகர்வாக அமையும். உதாரணமாக இந்த கடுமையான உரை சர்வதேச ரீதியாக பிரதிபலிக்கப்படுவதிலும் பார்க்க உள்ளூர் ரீதியாக அதிகமாக பிரதிபலிக்கப்படும். உள்ளூர் வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏனைய ஊடகங்களிலும் பெரிதாக பேசப்படும். ஆகவே அது ஜனாதிபதியினுடைய ஒரு நோக்கமாக கூட இருந்திருக்கலாம்.
இந்த தடவை மாத்திரமல்ல, இதற்கு முன்னரும் கூட ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவையும் ஐநாவின் நிறைய அம்சங்களையும் இலங்கையும் சரி அதனுடைய அதிபர் ராஜபக்ச அவர்களும் சரி ஒரு நிராகரிக்கின்ற வகையில் கருத்துக்களை கூறி வந்திருக்கின்றார்கள். இந்த போக்கு எங்கு இட்டு செல்லும் அல்லது இதனுடைய விளைவாக என்ன?
உண்மையில் நடைபெறுவது என்னவெனில், சொல் ரீதியாக நிராகரிக்கின்ற அதே சமயம் நடவடிக்கை ரீதியாக சில செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு தந்திரோபாயம் இடம்பெறுகின்றது. நிராகரிப்பு என்பது சொல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் நிராகரிக்கின்ற ஒரு விடயம் அல்ல. உதாரணமாக சொல் ரீதியாக கடுமையாக கண்டிக்கின்ற அதே சமயம், உங்களுக்கு நினைவிருக்க கூடும், ஐக்கிய நாடுகள் சபையில் கடந்த ஆண்டு மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட உடனேயே காணாமல் போனோர் சபையில் கூட வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு வருகின்ற ஒரு செயல்பாடு இடம்பெற்றது. அதாவது சர்வதேச விசாரணை குழு ஒன்று ஐநா அமைத்தவுடன் சர்வதேச கண்காணிப்பாளர்களை கொண்டு வருகின்ற செயல்பாட்டை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்தது. அதனுடைய நோக்கம் அல்லது அதனுடைய பின்புலம் இந்த சர்வதேச விசாரணையினுடைய தாக்கத்தையும் அதனுடைய தீவிரத்தையும் குறைப்பது ஆகும். ஆகவே என்னுடைய கருத்து என்னவெனில், இலங்கை அரசாங்கத்தினுடைய தந்திரோபாயம் என்னவெனில், சொல் ரீதியாக இந்த விடயங்களை பூர்ணமாக நிராகரிக்கின்ற அல்லது அதனை கண்டிக்கின்ற விதமான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்ற அதே சமயம் அவற்றை மெதுமைப்படுத்துகின்ற இலங்கைக்கு எதிரான செயல்பாடுகளை மெதுமைப்படுத்துகின்ற சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த உரையை மட்டும் வைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் இவற்றை பூர்ணமாக நிராகரித்து விடுகின்றது என்று கூறுவதற்கு இல்லை.